السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الملك الجواد، والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد أفصح من نطق بالضاد، وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم التناد. أما بعد، அருளளித்து பொருளளித்து ஒரு நல்ல வாழ்வை நமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக புகழ்ந்து துதிக்கின்றேன். நம் எல்லோருக்கும் பொருத்தமான முன்மாதிரியான வாழ் ஒன்றை சொல்லாலும் செயலாலும் தந்துவிட்டு செல்வதற்காக இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்த அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அருமை குடும்பத்தவர்கள், அரும் தோழர்கள், அவர்களின் உயர்ந்த வழியை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிற நடக்கவிருக்கிற நன்மக்கள், அவர்களின் உன்னதமான வழியை அடுத்தவர்களுக்கு போதிக்கிற எடுத்து காட்டுகிற நல்ல பணியில் ஈடுபட்டிருக்கிற அனைத்து நல்லோர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதா சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மையான முறையிலே அஞ்சு வாழும் படி ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அல்லாஹ் தஆலாவுடைய முபாரக்கான அழகான இந்த வீட்டிலே அவனது ஒரு இபாதத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களது உயர்ந்த சுவனலோகத்திலே நம் எல்லோரையும் ஒன்றாக வாழச் செய்வானாக. அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, ஹிஜ்ரி 1445 ஆண்டின் கடைசி வெள்ளியிலே இருக்கிறோம். இந்த ஆண்டிலே நாம் சந்திக்கிற இறுதி ஜும்ஆ கொள்கை குத்துபா நாளை மாலை இரவான பின் திரை பார்க்க வேண்டும். திரை தென்பட்டால் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு புதிய முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப தினத்திலே ஒரு புதிய ஆண்டிலே நாம் காலெடுத்து வைக்கிறோம். ஹிஜ்ரி 1446 வருடம். இந்த ஒரு ஆண்டிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சிறப்பாக வாழ வைத்ததற்கு அவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நாம் செய்த நல்ல அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றருள்வானாக. அவற்றுக்கான கூலிகளை நமக்கு நிரப்பமாக கொடுத்தருள்வானாக. நம்மோடு இருந்துவிட்டு கபிராளிகளாக போயிருக்கக்கூடியவர்களை மன்னிப்பானாக. அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானாக. அடுத்த ஆண்டையும் அதற்கு பின் இருக்கக்கூடிய ஆண்டுகளையும் சிறப்பாக வாழ்ந்து நாமும் அல்லாஹ் தஆலாவுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபிக் தருவானாக. நோயற்ற வாழ்வை தருவானாக. குறைவற்ற செல்வத்தை தருவானாக. நீண்ட ஆயுளை தருவானாக. உறுதியான ஈமானை, நிலையான இஸ்லாத்தை நமக்குள்ளே அல்லாஹ் தஆலா தந்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்று வருகிற போது நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது அதனை நமக்கு ஏற்படுத்தி தந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பொதுவாக ஹிஜ்ரி ஆண்டின் துவக்கத்திலே நாம் எப்பொழுதும் முஹர்ரம் மாதத்தை பற்றி பேசுவோம். ஹிஜ்ரி ஆண்டு கழிந்தது, வரவிருக்கிறது, செய்ய வேண்டியது, செய்வதில் திருத்தம் வேண்டியது பற்றி எல்லாம் பேசுவோம். ஆனால் நாம் நினைக்க தவறுவது இந்த ஆண்டு முறை அல்லது கலண்டர் முறையை நமக்கு அறிமுகம் செய்து இத்தனை ஆண்டுகள், 1400 ஆண்டுகளை தாண்டியும் நின்று நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பெருமதியான வேலையை செய்துவிட்டு போன அந்த மாபெரும் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, ஏனோதானோ தெரியவில்லை, நானும் நீங்களும் எல்லோரும் போல சேர்ந்து இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே அவர்களை மறந்துவிட்டு ஏதோ அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்கள் ஆரம்பித்தது என்று சொல்லி முடித்துக் கொள்வோம். அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதற்கு மாற்றமாக இந்த பெருங்கைங்கரியத்தை செய்து நமக்கெல்லாம் ஒரு தனியான கலண்டர் முறையில் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கென ஒரு தனியான பஞ்சாங்கத்தை ஏற்படுத்தி தந்த அன்பு உமர் ரபி அல்லாஹு அவர்களை நினைப்பதற்காக இன்றைய குத்துபா பொழுதுகளை ஒதுக்கிக் கொள்வோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹபரத் உமர் என்பவர் ரபி அல்லாஹுவன் சாதாரண ஒரு சஹாபி என்ற மட்டத்திலிருந்து விலகி சில குறிப்பிட்ட சஹாபிகள் உயர் மட்டத்தில் இருந்தவர்கள் என்று படிக்கிறோமே அந்த மட்டத்திலே இருந்தவர்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து அதற்கு பிறகு சுமார் 30-31 ஆண்டுகள் இஸ்லாத்திலே வாழ்ந்த 3 தசாப்த காலமும் அவர்களுடைய சொல்லும் செயலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான சஹாபியாக இடம் பிடித்திருப்பவர்கள் வரலாற்றிலே. இஸ்லாத்தின் வரலாற்றை எவர் பேசினாலும், எவர் எழுதினாலும், எவர் நினைவு கூர்ந்தாலும் உமரை விட்டுவிட்டு நினைவு கூறவோ பேசவோ எழுதவோ முடியாது. அப்படியான உயர் ஸ்தானத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, முஸ்லிம்கள் ஒவ்வொருவருடையவும் இதயத்திலே நீங்காத இடத்தை பெற்றிருப்பவர்கள். நமது இல்லங்களிலே, நமது உள்ளங்களிலே, இரண்டிலும், உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உமர் என்றால் ஒரு தனியான அரியாசனம் அமைத்து அவர்களை அமர்த்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹுத்தாலா அவர்களுடைய புகழை, பெருமையை, அவர்களின் நாமத்தை இறுதி வரைக்கும் உயர்த்தி வைத்திருக்கிறார். நுபுவத்தின் 6ஆம் ஆண்டு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஹலீஃபா உமரை நினைப்பதற்கு ஹிஜ்ரி ஆண்டு மட்டும், கலந்தர் மட்டும் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இல்லை. அவர்கள் உயிர் நீத்ததும் நாம் இருக்கிறதும் ஹிஜ்ஜா இந்த மாதத்தின் இறுதி தினங்களிலே. ஒரு வரலாற்று குறிப்புப்படி துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 26ஆவது திரை, இன்னொரு வரலாற்று குறிப்புப்படி துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 27ஆவது திரை. நாம் இன்றிருப்பது துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 28ஆவது தினம். ஏறத்தாழ ஓரிரு நாட்களுக்கு முன் அவர்கள் வஃபாத்தான தினம் வருகிறது. இதை நாங்கள் பார்க்கிற போது மிகவுமே நினைப்பதற்கு பொருத்தமான காலத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தது அதுவும் துல்ஹிஜ்ஜா மாதம், நாம் இருக்கிற இந்த மாதம் ஒன்றில் தான் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தது. நுபுவத்தின் 6ஆம் ஆண்டு இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தது முஸ்லிம்களுக்கு மட்டும் மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை, மலக்குகளும் கூட மகிழ்ந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தபோது வரலாற்று குறிப்புகள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை காண்பது கஷ்டம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விசேட வருகை புரிந்தார்கள். உமரின் இஸ்லாத்திற்காக மலக்குமார்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் விசேடமாக வந்தார்கள் என்ற பதிவு இருக்கிறது. வந்து சொன்னார்கள், வானவர்கள் எல்லோரும் உமரின் இஸ்லாத்தினால் ஆனந்தம் அடைந்திருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உமரின் இஸ்லாத்தின் பெருமதி 30-31 ஆண்டுகள் அவர்களுடைய இஸ்லாத்தில் வாழ்ந்த காலம் இருக்கிற பிற்பட்ட காலத்தை அவர்களுடைய இஸ்லாத்தின் துவக்க நாளிலேயே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்வதாக அது அமைந்திருந்தது. அந்த பெரும் நற்செய்தி, அவர்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்கிற ஆசை ரசூல் நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அவர்களுடைய துஆவும் இருந்தது, அல்லாஹும்மா ஆயிஸ்ஸல் இஸ்லாம் பி அஹப்பி ரஜுலைன் இலை பி உமர் இப்னுல் கத்தாப் அவ் பி அபி ஜஹ்லி இப்னு ஹிஷாம். ஒன்று உமர் இப்னுல் கத்தாப், மற்றது இல்லை என்றால் அபு ஜஹ்லு இப்னு ஹிஷாம். இருவரில் உனக்கு விருப்பமான மனிதரை கொண்டு இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவேன் என்பது நபியவர்களுடைய துவா ஒரு சமயம் இடப்பெற்றிருந்தது. அல்லாஹாலா இருவரில் ஒருவரை நாடினால் அவர்கள்தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹுவன். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை சஹாபிகள் வரைக்கும் நாம் பயத்தோடு வாழ்ந்தனாம். அன்று முதல் நாம் பகிரங்கமாக காபத்துல்லாவிலே நமது தொழுகைகளை செய்து கொடுக்கிற அளவுக்கு உமரின் இஸ்லாம் நமக்கு தைரியத்தை கொடுத்தது என்று சஹாபிகள் சொல்வார்கள். அன்பு நெஞ்சங்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹுவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹு தஆலாவிடத்தில் இருந்து ஒரு நேரடி அங்கீகாரத்தை பெற்றவர்கள் என்பதை பல சமயங்களிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் சொல்லாத செய்திகளை சொன்னார்கள். லௌகான பஅதி நபியுன் லகானா உமர் இப்னு அல்-கத்தாப், எனக்கு பிறகு நபி ஒருவர் இருப்பார் என்றிருந்தால் அது ஹத்தாபின் மகன் உமராகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னார்கள். நபி அவர்களுக்கு பிறகு அவர்கள் இறுதி நபி என்பதனால் நபி ஒருவர் வருவது முடியாது. அதனால் தான் லவ் என்கிற பதத்தை போட்டு சொன்னார்கள். லவ் அது ஆல் என்று அரபு மொழியிலே இன் இதா என்று இப் என்ற இடத்தில் இருந்தாலும் லவ் என்பது அதுக்கு பிறகு வரக்கூடிய விஷயம், நடைபெறாத ஒன்று, சாத்தியமற்ற ஒன்று, இம்பாசிபிளான ஒன்றை சொல்லுவதற்கு பாவிக்கப்படும். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லவ் போட்டு சொன்னார்கள், எனக்கு பின் நபி ஒருவர் வருவது சாத்தியமில்லை, நடைபெறாத காரியம், அப்படி நடக்கும் என்றிருந்தால் அது உமராகத்தான் இருக்க முடியும் என்கிற அளவுக்கு உமரிடம் நபிமார்களிடம் இருக்க வேண்டிய பண்புகள் இருந்தன என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நபிமொழி அமைந்திருக்கிறது. அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்களை நபியாக அனுப்பவில்லை என்றிருந்தாலும் ஒரு முஹத்தஸாக அனுப்பியிருந்தார். முஹத்தஸ் என்றால் அவருடைய நாக்கிலே மலக்குகள் பேசுவார்கள். முஹத்தஸ் என்று இஸ்லாத்திலே ஒரு விஷயம் இருக்கிறது, ஹதீஸிலே வந்திருக்கிறது. முஹத்தஸ் என்றால் அவர் பேசும் போது சத்தியத்தை தவிர வேறு ஒன்றும் வெளிவரமாட்டாது. அவருடைய நாக்கில் அவர் பேச மாட்டார், அவருடைய நாவிலே பேசுவது மலக்குகளாக இருப்பார்கள். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றியும் பேசுகிற போது, எனது உம்மத்திலே யாராவது முஹத்தஸுகள் இருப்பார்கள் என்றால் அது உமர் என்று தான் சொல்லி வைத்தார்கள். உமர் பேசினால் அவர் சத்தியத்துக்கு நிகராகவே பேசுவார், எது அல்லாஹ்வுக்கு விருப்பமோ அதனை பேசுவார். காரணம், அவர் வாயில் அவர் பேசுவதில்லை, அவர் வாயில் அவருடைய வார்த்தைகளாக வெளிவருவதெல்லாம் மலக்குகள் போடுகிற செய்திகள் என்கிற அளவுக்கு. லக்கத் கான ஃபீமா கப்லக்கும் மினல் உமமி முஹத்தஸூன், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்களிலே முஹத்தஸுகள் இருந்தார்கள். எனது உம்மத்திலே யாரும் முஹத்தஸுகள் இருந்தால் அவர் உமர் என்று சொல்லி வைத்தார்கள். இன்னல்லாஹ ஜஅல் அல்ஹக்க அலா லிஸானி உமர் வ கல்பி, அல்லாஹ் சத்தியத்தை உமரின் நாக்கிலும் உமரின் இதயத்திலும் வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். உமர் அவர் பேசுவது சிந்திப்பது எல்லாமே சத்தியமாகவே இருக்கும் என்று சொல்லி வைத்தார்கள். இந்த வகையில்தான் சில வரலாற்று குறிப்புகள் படி பல விஷயங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கருத்துக்கு நிகராக அல்லாஹுத்தாலா ஆயத்துகளை இறக்கி வைத்திருப்பான். பத்ர் போர் நடந்து முடிந்தது. பிடிக்கப்பட்டிருந்த முஷ்ரிக்குகள் சுமார் 70 பேர், இவர்களை என்ன செய்வது என்ற கருத்து அங்கே நிலவியது. கருத்து கேட்கப்பட்ட போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனை சொன்னார்கள். ஈற்றிலே நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்க முடியும், இவர்களிடம் ஃபித்யா, அதாவது தங்கப்பணமாக எதுவும் எடுத்துக்கொண்டு இவர்களை விடுதலை செய்வோம் என்று. அல்லாஹு தாலா இதற்கு பிறகு ஆயத்திறக்கினான். அந்த நேரத்திலே இறங்கிய கருத்து அந்த ஆயத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வைத்த கருத்தை ஒத்திருந்தது. அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லா, இந்த 70 பேரையும் கொஞ்சம் பேரை என்னிடம் கொடுங்கள், கொஞ்சம் பேரை இந்த சஹாபியிடம் கொடுங்கள், கொஞ்சம் பேரை இவரிடம் கொடுங்கள், தீர்த்து கட்டி விடுவோம், இதுதான் ஒரேயும் எனக்கு தெரிந்த முறை என்ற வகையிலே சொன்னார்கள். அல்லாஹால என்ன தெரியுமா இருக்கிறான், என்கிற தொடர் ஆயத்தில் அல்லாஹால சொன்னான். உமர் எது சொன்னாரோ அந்த கருத்தை வலுவூட்டக்கூடியதாக, அந்த கருத்துக்கு ஆதாரமாக அமையக்கூடியதாகவே அந்த ஆயத்திறங்கியது. அன்பு சகோதரர்கள், இப்படி ஏராளமான நிகழ்ச்சிகள், உமர் எதனை நினைக்கிறாரோ அல்லாஹால அதன்படி. அதனால உமருடைய விருப்பத்துக்கு குர்ஆன் இறங்கியது என்ற கருத்து அல்ல. அல்லாஹாலா எதனை இறக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதுக்கு உமரின் நிகழ்ச்சிகளை சம்பந்தப்படுத்த வைத்தான் என்பதுதான் பொருள். அங்கு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சாராயத்தை அல்லாஹாலா தடை செய்கிற போது கட்டம் கட்டமாக தடை செய்தான். தொழுகிற நேரத்திலே குடிக்காதீர்கள் என்றான், மற்ற நேரத்திலே குடிக்கலாம் என்கிற பொருள். இப்படி சாராயத்தை 2-3 கட்டங்களில் அல்லாஹாலா இறுதியாக அறவைக்கூடாது என்று மதுவை தடை செய்கிற வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பிரார்த்தனை என்னவாக இருந்தது தெரியுமா? ஒவ்வொரு ஆயத்திறங்கும் போதும் இந்த விளக்கம் நிறைவாக இல்லை என்ற வகையில் தான் அவர்களுடைய பிரார்த்தனை இருந்தது. அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் ஹம்தி பயானன் ஷாஃபியா, அல்லாஹுவே மது விஷயத்திலே எங்களுக்கு தெளிவான தீர்க்கமான விளக்கத்தை கொடு. அல்லாஹாலா இறுதியாக இறக்கினான், நீங்கள் மதுவை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். நபி அவர்களிடம் வந்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், உங்கள் மனைவிமார் நல்லவர்களும் வாராங்க உங்களை சந்திக்க, வேற வேற சிந்தனை உள்ளவர்களும் வாரார்கள், தயவுசெய்து இவங்களை எல்லாம் முகத்தை மூடிக்கொள்ற தலையை மூடிக்கொள்ற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யுங்க. அல்லாஹாலாவுக்கு பிறகு இறக்கினான், யா ஐயுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக் வபனாதிக் வநிஸாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. நபியே, உங்களுடைய மனைவிமாருக்கு சொல்லுங்க, உங்களுடைய பெண் மக்களுக்கு சொல்லுங்க, முஃமின்களுடைய பெண்களுக்கும் சொல்லுங்க, அவர்கள் முழுமையாக தம்மை மறைத்துக் கொள்ளவும். அன்பர்களே, சகோதரர்களே, இப்படி பல இடங்களில் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய விருப்பம் கருத்து அல்லாஹ் தஆலா அதனை தொடர்ந்து இறக்கியது. நாம் மக்காம் இப்ராஹிமிலே தொழுகிறோமே, அதுக்கு முன்னே அதுவும் அதுவரைக்கும் அந்த இடத்திலே தொழுவது ஒன்று இருக்கவில்லை. இரண்டு ரக்கா தவாஃபின் தொழுவது மக்காம் இப்ராஹிம். அந்த நேரத்திலே உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய ஆசை அந்த இரண்டு ரக்கா சுன்னத்தையும் இப்ராஹிம் நின்ற அந்த மக்காம் இருக்கிறது அந்த இடத்திலே மக்கள் தொழுவதற்கு வர வேண்டும். அல்லாஹாலா வத்தஹிது மின் மக்காம் இப்ராஹிம் முசல்லாம், மக்காம் இப்ராஹிமை தொழுவதற்குரிய இடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் சகோதரத்தில் இப்படி ஏராளம் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் கொண்ட கருத்துக்கள். ஏற்கனவே நாம் படித்தது போல ஒரு முஹஜ்ஜத், அல்லாஹாலா சத்தியத்தை அவர்களுடைய இதயத்திலும் வாயிலும் வைத்திருக்கிறான். இப்படி அவர்கள் நமக்கு ஒரு பெரிய ஒரு சரித்திரத்திலே படிக்கத்தக்க ஒரு பெருமைக்குரிய பெருமதிமிக்க சஹாபியாக இருந்துவிட்டு போயிருக்கிறார்கள். இது அவர்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்திலே உள்ளது. பிறகு ஹலீஃபா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஹிஜ்ரி 13 ஆண்டு நடந்த நேரத்திலே, அதிலிருந்து அவர்கள் ஹிலாபத்துக்கு தலைவராக வந்து 23 ஹிஜ்ரியிலே மௌத்தாகிற வரைக்கும் 10 சில மாதங்கள் மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை காட்டிவிட்டு போனார்கள். ஒரு சிறந்த ஆட்சி, யாரும் இன்றும் அதிலே எந்தவிதமான கோணல் மாணலும் இருந்தது என்று சொன்னது கிடையாது. முஸ்லிம்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட நீதி நேர்மை ஒழுங்கு தேவை என்றால் ஒரு ஆட்சியிலே முன்மாதிரியாக கொல்லப்படக்கூடிய ஆட்சி ஹஜ்ரத் உமரின் ஆட்சி என்று சொல்கிற அளவுக்கு ஷஹீத் அல் அனாமு பி ஃபதுலிஹி ஹத்தல் ஐதா வல் ஃபதுலு மா ஷஹீதத் பிஹி அல் அஅ்தாஉ. என்னை பற்றி என்னுடைய உறவினர்கள் நல்லது சொல்லலாம், என்னை பற்றி என்னுடைய சமுதாயத்திடம் நல்லது சொல்லலாம், என்னுடைய எதிரிகள் என்னை பற்றி நல்லது சொல்கின்றார்கள் என்றால் அதுதான் உண்மையான சிறப்பு என்று ஒரு அரபி கவிஞர் சொல்வது போல, உமருடைய ஆட்சி நடத்தை பற்றி எல்லாம் சிறப்பாக இருந்தது என்று புகழ்ந்து சொல்வது, விதம் விளைப்பது முஸ்லிம்கள் அல்ல என்று முஸ்லிம்கள் தான் என்று நாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விடலாம். ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அவருடைய ஆட்சியின் சிறப்புக்கு உன்னதத்துக்கு அதுதான் உண்மையான சாட்சி. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாளிகை முதல் பல பணிகளை செய்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ஒரு சில மாதங்கள் 4-5 ஆண்டு விட்ட நேரத்திலே அவர்கள் ரோம பாரசீக இந்த பெரும் வல்லரசுகளை இஸ்லாத்தின் அழைப்புக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும், இஸ்லாத்தின் தூது அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தின் ஜமாத்துகளை அனுப்பிவிட்டார்கள். தேவையப்பட்டால் யுத்தத்துக்கும் தயாரான நிலையிலே அனுப்பிவிட்டார்கள். இஸ்லாம் என்கிற தூது நீதியின் தூது. இந்த ரோமாபுரியும் ரோம ஆட்சியும் பாரசீக ஆட்சியும் உலகத்தின் பல நாடுகளை அந்த நாட்டின் மக்களை தேசங்களையும் தேசியங்களையும் தம்முடைய அநியாயத்தின் கீழ் வைத்து ஆண்டு கொண்டிருந்த நேரத்திலே இஸ்லாம் என்கிற பெரும் நீதி இயக்கம் இந்த இடங்களுக்கெல்லாம் போய் சேர வேண்டும், அல்லாஹு தாலாவுடைய ஆட்சி நீதியில் பார்க்கப்பட்டது, நீதியை அடிப்படையாக கொண்டது, இதனை நிலைநிறுத்துவோம் என்ற நோக்கத்தோடு அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை தொடர்ந்தார்கள். பாரசீகம் முழுமையாக அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்தார்கள். பாரசீக போர் வரலாறு பேசுகிற பெரும் போர். மஜாயின் பாரசீகத்தின் தலைநகர் சிம்பிளாக இஸ்லாத்துக்குள்ளே வந்து சேருகிற அளவுக்கு, முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்து சேருகிற அளவுக்கு, நஹாவன் பத்தல் புத்தோ வெற்றிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி என்று நஹாவன் போர் பற்றியது எல்லாம் இப்படி ஒரு பக்கத்திலே, சகோதரர்களே மறுபக்கத்திலே ரோமாபுரியின் கீழ் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்த பல பிரதேசங்கள் எல்லாவற்றையும் கடைசியாக பைத்துல் மக்தீஸ், அதுவும் ரோமர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. அதனை தாண்டி எகிப்தையும் கொண்டு வந்தார்கள், ஆப்பிரிக்க கண்டத்தின் கீழ் இருக்கிற அந்த நாட்டையும் கொண்டு வந்தார்கள். எகிப்திலும் இஸ்லாத்தை அவர்கள் பரவச் செய்தார்கள். அங்கு சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவருடைய அழகு என்ன தெரியுமா, முஸ்லிம் சேனைகள் அங்கே போகிற போது அந்தந்த பகுதியில் இருப்பவர்கள் முஸ்லிம் படைகளுக்கு ஒத்துழைத்தார்கள். ஏனென்றால் இந்த இரண்டு வல்லரசுகளும் கொடுத்துக் கொண்டிருந்த அநியாயம், செய்து கொண்டிருந்த அட்டூழியம், அதாவது டெக்ஸ் முறை ஒன்று இருந்தது, உயிரோடு இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல அந்த வரி, மூத்தானால் அடுக்குவதற்கும் வரி விதிக்கப்பட்டிருந்த ஒரு கடுமையான கொடுமையான அநீதியும் ஆகமோசமான அநீதி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இவர்களுடைய இந்த ரெண்டு பேரரசுகள் வல்லரசுகளின் கீழ். இந்த நேரத்தில் தான் இஸ்லாம் முஸ்லிம்கள் மிக நியாயமாக அழகாக ஒழுங்காக சிறப்பாக ஆட்சி செய்கிறார்கள், தாம் வெற்றி கொண்ட இடங்களில் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தான் எகிப்து மக்கள் உட்பட முஸ்லிம்களை உள்ளே வருவதற்கு அவர்கள் ஒத்துழைத்தார்கள். ஈட்டிலே படைகள் மட்டும்தான் முஸ்லிம்களை எதிர்க்க வேண்டியிருந்ததை தவிர பொதுமக்கள் சிவிலியன்ஸ் எல்லோரும் வாய்கொட்டி கை கட்டி பார்த்துக் கொண்டிருந்து இரகசியமாக முஸ்லிம்களுக்கு விட்டுக் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ரோமர்களுடைய பிரதிநிதியாக கவர்னராக இருந்த முகவுகிஸ், அந்த நேரத்தில் எகிப்தின் தலைநகர் இப்பொழுது போல் கெய்ரோ அல்ல, அலெக்சாண்ட்ரியா, அதிலே பொறுப்பாக இருந்த ரோமர்களுடைய வாய் கவர்னராக இருந்த முகவுகிஸின் மகள் சொல்லுகிற அளவுக்கு, அரபியின் கூடாரத்திலே என் மீதும் என்னுடைய மானத்தின் மீதும் நான் அச்சமற்றிருப்பேன், என் தந்தையின் மாளிகையிலே நான் அப்படி இருக்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு முஸ்லிம்களுடைய நீதம் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அரசனுடைய வீட்டுக்குள்ளே அந்த அளவுக்கு முஸ்லிம்களை பற்றி நல்ல செய்தி கேட்டிருந்தது. இதுவெல்லாம் பத்தாண்டுகளுக்குள்ளே ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்படுத்தி வைத்தது. அவர்களுடைய பத்தாண்டுகளுக்குள் இவ்வளவு நாடுகளையும் பிடித்தாலும் அவர்கள் வெறும் நாடுகளை பிடித்தார்கள் என்பதல்ல, இஸ்லாத்தின் தூதை கொண்டு போய் சேர்த்தார்கள், ஒரு நீதமான ஆட்சி முறையை காட்டினார்கள், வெற்றி கொண்ட இடங்களிலெல்லாம் சீரான நிர்வாக முறையை ஏற்படுத்தினார்கள். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்படுத்திய மிகச்சிறந்த நிர்வாக முறை அவர்கள் வலிமையாக்கம் செய்தார்கள். அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வரை நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் ஒன்றாக இருந்தது. நீதித்துறையை நிர்வாகியை கவனித்து வந்தார், ஹலீஃபாவை கவனித்து வந்தார். தன்னுடைய காலத்திலே அவ்வந்த பிரதேசங்களுக்கு காவிகளை நியமித்தார்கள், நீதிபதிகளை நியமித்தார்கள், நீதித்துறையை நிர்வாகத்துறையிலிருந்து உயராக்கினார்கள். நாம் பொதுவாக வலுவேறாக்கம் என்று படிப்போமே, நீதித்துறை, சட்டத்துறை, நிர்வாகத்துறை என்று முப்பெரும் துறைகள், இதையெல்லாம் வந்து அவர்கள் சீராக சிறப்பாக செய்து காட்டினார்கள். கலந்தர் முறை அவர்கள் கொண்டு வந்து வைத்தது, பைத்துல் மால் முறை அவர்கள் ஏற்படுத்தி வைத்தது. எல்லா பகுதிகளிலும் எதிரிகள் வந்து புகழக்கூடிய இடங்களில் நாம் காவல்படுத்தி முறை, விருந்தினர் தங்குமிடங்களை ஏற்படுத்தியது, நாட்டுக்குள்ளே ஒரு ஊருக்குள்ளே பிற தேசங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் எந்த விதமான ஏற்பாடும் இல்லாமல் ரோடிலே இருக்கக்கூடிய நிலை இருந்த நேரத்திலே வெற்றி கொண்ட பிரதேசங்களிலெல்லாம் விருந்தினர் தங்குமிடங்களை ஏற்படுத்தினார்கள். யாரும் தம்முடைய வாகனங்களோடு வந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு அவர்களுக்குரிய உதவி ஏற்பாடுகளை பெற்றுக்கொண்டு அங்கே தங்கிவிட்டு செல்லலாம். குற்றவாளிகளை கண்டிப்பதற்கு விசாரணை முடியும் வரை வைப்பதற்கென்றெல்லாம் சிறைச்சாலை முறை ஏற்படுத்தினார்கள். பைத்துல் மாலில் இருந்து வலது குறைந்தவர்களுக்கு டிசேபிள் பர்சன்ஸுக்கு எல்லாம் அவர்கள் தொடுப்பனவு முறையை ஏற்படுத்தி வைத்தார்கள். சகோதரர்களை உள்நாட்டு விவகாரங்களை மிக ஒழுங்கான முறையில் அவர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள். தராவின் தொழுகை தனித்தனியாக தொழுது போது அதனை ஜமாத்தாக தொழும் முறையை அவர்கள் தான் ஆக்கி வைத்தார்கள். யகூதிகளை அரேபிய தீபகற்பத்திலிருந்து இறுதியாக ஒரு மனிதன் இல்லாமல் எல்லோரையும் வெளியே போட்டார்கள். சகோதரர்களை இப்படி பல பணிகளை அவர்கள் செய்தார்கள். அது மட்டுமல்ல, கடை தெருவை பஜாரை வியாபாரிகளை கண்காணிப்பதற்கு, சந்தையில் சந்தைப்படுத்தப்படுகிற சாமான்களை கண்காணிப்பதற்கு, நன்மையை ஏவி தீமையை விளக்குகின்ற முறையை அவர்கள் தான் முதலாவது ஏற்படுத்தி வைத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நிறைய நிறைய விஷயங்களை அவர்கள் ஏறத்தாழ ஒரு 14-15 விஷயங்களை அவர்கள் முதலாவதாக அறிமுகம் செய்து வைத்தது. அந்த வரலாற்று குறிப்புகளை நாம் எல்லாம் இதெல்லாம் பேச போனால் நாள் கல வேண்டும், ஒரு 20-25 நிமிஷத்தில் பேசுகிற விஷயங்கள். இப்படி விரிவான ஒரு ஒழுங்கான சீரான நிர்வாக முறை அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. இதுல பியூட்டி என்ன தெரியுமா, அழகு என்ன தெரியுமா, இந்த முறையெல்லாம் அவங்க நபித்துவ மதரசாவில் இருந்து மட்டும்தான் படிச்சிருந்தாங்க. எந்த பல்கலைக்கழகத்துக்கும் போனவர் அல்ல, எந்த பாடசாலையும் நபித்துவ பாடசாலை என்பதை தவிர வேற எங்கும் அவங்க படித்ததில்லை. சகோதரத்தை டாக்குமெண்டேஷன் சிஸ்டம் பேசுகின்றமே, அதாவது டாக்குமெண்ட் எல்லாவற்றையும் ஆவணங்கள் வைத்து பாதுகாப்பது தன்னுடைய ஆட்சியிலே அவர்கள் முதலாவது அதை செய்தார்கள். குற்றவாளிகள் உட்பட தண்டனை கொடுக்கப்பட்டு முடிந்த பிறகும் அந்த குற்றவாளியின் பதிவு நிரந்தரமாக இருக்கும் ஆபீஸ் சிஸ்டம் ஒன்றை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதாவது காகிதாதிகள் பாதுகாக்கப்படுவது, காகிதங்களோடு பாதுகாக்கப்படுவது, காரியாலய முறையின் கீழ் நடைபெற வேண்டும் என்கிற முறையை எல்லா பகுதிகளிலும் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஆபீஸ் சிஸ்டம் ஒன்றை கொண்டு வந்தார்கள். சகோதரர்களே, பிரியமான சகோதரர்களே, இப்படி ஏராளமான விஷயங்கள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 ஆண்டுகளுக்குள் 100 ஆண்டு 200 ஆண்டுகள் ஒருவர் ஆட்சி செய்தாலும் நினைத்து பார்க்க முடியாததை செய்து முடித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, 23rd ஹிஜ்ரி அவர்கள் இந்த ஜுல்ஹிஜ்ஜா மாதத்திலே ஹஜ்ஜுக்கு புறப்பட்டார்கள். சொன்னார்கள், நபியுடைய மனைவிமார் எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வாங்க, அந்த ஹஜ் அவங்க செஞ்ச இறுதி ஹஜ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார் பல பேர் உயிரோடு இருந்தார்கள். ஹலீஃபாவுடைய ஆசை நபி அவர்கள் இல்லாத போது என்னுடைய இந்த ஹஜ்ஜை நான் நபியினுடைய மனைவிமாரோடு நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்களுடைய ஆசை கேட்ட நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மஹாத்துல் முஃமினீன் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு போனார்கள். ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள். என்ன துஆ தெரியுமா? அல்லாஹ்வே, வயசு போயிட்டது எனக்கு, 80-90 வயசு வந்து இன்ன ஆட்சி கதிரையை விட்டு போக மாட்டேன் என்று அழுகக்கூடிய ஐக்கிரவங்கள் எல்லாம் இதை படிச்சு பாருங்க. ஒரு கட்டத்துக்கு தான் எல்லாம், முழு சாம்ராஜ்யமும் மதீனாவில் இருந்து நீங்க பாருங்க, பாரசீகம் முழுக்க, இங்கிட்டு ரோமாபுரி, அங்கால எகிப்து, எகிப்து என்பதே ஒரு தனி ராஜ்யம். அதனுடைய கவர்னராக இருந்த அன்புடன் ஆசிரதி அல்லாஹு என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஒரு கிலாபத்துக்கே சமம் எகிப்தின் நிர்வாகம் என்று. விலாயத்து மிஸ்ர ஜாமியா தஅதுல் கிலாபா, ஒரு கலீபாவாக இருந்து முழு சாம்ராஜ்யத்தையும் நிர்வாகம் செய்வதும் சரி, எகிப்தை மட்டும் நிர்வாகம் செய்வதும் சரி, அந்த எகிப்து உட்பட எல்லாவற்றையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துவிட்டு அவர்கள் இப்பொழுது துஆ என்ன தெரியுமா? அபுத்தஹ் என்ற இடத்திலே வைத்து ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு கேட்கிறார்கள், யாவா வயசு போய்த்தது எனக்கு, இத்தனைக்கும் 60 சொட்டான் வயசு, வயசு போய்த்தது. இஸ்லாமிய ஆட்சியின் நிர்வாகத்தின் பரம்பல் இல்லை, வெகு தூரம் போயிருக்குது யாவா, இதற்கு பிறகும் இந்த கடமைகளை என்னால் செய்ய முடியாமல் இருக்குமே என்று பயப்படுகிறேன். இந்த நிர்வாகத்தை, இந்த கிலாபத்தை, இந்த ஆட்சியை சீராக சிறப்பாக செய்யும் அளவுக்கு எனக்கு வயசு இடம் கொடுக்காமல் இருக்கும், இதிலே கவனயீனமாக இருப்பேன், இதை பொதுபோக்கு வந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன். ஆகையினால் என்னை மூத்தாக்கிவிடும். அந்த மௌத்தும் உன்னுடைய தூதருடைய ஊரிலே மதீனாவிலே எனக்கு வேண்டும், அதுவும் ஷஹாதத்தாக இருக்க வேண்டும். அவர் அவர்கள் ஏற்கனவே கேட்கிற ஒரு துஆ தான் அல்லாஹும்ம ருஸ்குனி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக். அல்லாஹுவே எனக்கு ஷஹாதத்தும் கொடு, என்னுடைய மௌத்தை உங்களுடைய தூதரின் ஊர் மதீனாவிலே கொடு. முஸ்லிம்கள் கேட்பார்கள், கலீஃபாவை அமீர் எப்படி சாத்தியப்படும், மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு யுத்தம் நடக்குமா ஷஹாதத்து கிடைக்கிறதுக்கு? அல்லாஹ் நாடினால் ஷஹாதத்தை எனக்கு தருவான் என்று சொல்வார். இந்த துவா முடிந்தது ஒரு சில நாட்கள், ஒரு கித்தரையும் ஹஜ் முடிந்தது போனார்கள். அவர்கள் ஹிஜ்ஜா 26 அல்லது 27 இந்த நாளுடனே மரணிக்கிறார்கள். அவர்கள் சுபு தொழுகையை மிஹ்ராபிலே நின்று தெரிவித்துக் கொண்டிருக்கிற போது அபு லுஹா என்கிற ஃபைரூஸ் என்ற பெயருடைய, அபு லுஹா என்கிற துணை பெயர் கொண்ட ஒரு மஜூசி, இவர்களுடைய பெரும் திட்டம் என்ன தெரியுமா? ரோமாபுரி மஜூசிகள் அவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கம், இதனை நம்முடைய கரங்களிலிருந்து எடுத்தவர் உமர் என்கிற இவர்தானே, அவரை தீர்த்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரே திட்டம் அவர்களிடத்தில் இருந்தது. அதுல கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டால்தான் அபு லுஹா. இவர் நல்லவர் போல நீண்ட காலம் வாழ்ந்தார், ஒரு பிளாக் ஸ்மித், அதாவது கொள்ளன், அதே நேரத்தில் ஒரு கார்பென்டர் தச்சன். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நல்ல ஆலைக்கல் செய்கிறாய், எனக்கு ஒன்று செய்யத்தர முடியுமா என்று கேட்டபோது, நான் ஒன்று செய்வேன், கிழக்கிலும் மேற்கிலும் அது பற்றி பேசப்படும் என்றான். சொல்லி சில நாட்களில்தான் சுபுகு தொழுகிற வேளையிலே ஒரு கத்தியோடு வந்தான். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த கத்தி நடுவில் பிடி ரெண்டு பக்கமும் ஷாப் கூறுது. சப்புகளுக்குள்ளே உடைத்துக் கொண்டு வந்து ஹலீஃபாவுக்கு 3-4 ஏறத்தாழ 6 குத்துகள் இறுதி குத்து தொப்புளுக்கு. அந்த குத்துக்கு பிறகு ஹலீஃபாவினால் நின்று பிடிக்க முடியவில்லை, கீழே சாய்ந்து விட்டார்கள். அவன் அந்த குத்தோடு திரும்பி சப்பிலே இருந்த சுமார் 13 பேருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் குத்தி குத்தி 6 பேர் அந்த இடத்திலேயே அல்லது அதற்கு பிறகு மூத்தா போனார்கள். 13 பேருக்கு குத்தினான். அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு தலைப்பாகையை அவனுடைய தலையில் போட்டு அவனை கட்டுப்படுத்தினார்கள். ஒரு அடியாக தன்னை குத்தி அவன் தற்கொலை செய்து கொண்டான் மஸ்ஜிதுக்குள்ளே. சகோதரர்களே, தொழுகையை நிறைவேற்றும்படி பரிபூர்ணம் செய்யும்படி ஹலீஃபா அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொன்னார்கள். அவர்கள் சுருக்கமாக தெரிவித்து முடித்தார்கள் சுபுஹ் தொழுகை. ஹலீஃபா வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அன்றைய நாள் வைத்தியர்கள் வந்தார்கள், எந்த சிகிச்சையும் பலனளிக்கவில்லை. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், என்னை கொண்டவன் யார் என்றார். சொன்னார்கள், அவன் ஒரு முஸ்லிம் அல்ல, முஹீரத் இப்னு ஷுஅபாவிடம் வேலைக்கு இருந்தவன் அவனா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், என்னுடைய மௌத்தை ஒரு முஸ்லிமுடைய கையிலே வைக்காத அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ். அந்த இரவு தான் வஃபாத்தானார்கள். சகோதரர்களே, அவர்கள் கேட்டது போல ஷஹாதத்தை மல்லா கொடுத்தான். மதீனாவில் அவர்களுடைய மௌத்தும் இருந்தது. புற்றுயிராக இருக்கிற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் போய், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருவருக்கும் அடுத்து எனக்கு இடம் தர முடியுமா நான் அடக்கப்படுவதற்கு என்று கேட்டு வரும்படி தன்னுடைய அருமை புதல்வன் அப்துல்லாஹுவை அனுப்பினார்கள். அவங்க போய் அனுமதி கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், எனக்கென்ன வைத்திருக்கிறேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு அது. இப்போ நபி அவர்களுடைய கபர் இருக்கிற இடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு, நான் எனக்கென்ன வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இருந்தாலும் என்னை விட முதலிடம் உமருக்கு கொடுப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் வந்தார்கள், நல்ல செய்தி என்று சொல்லிவிட்டு சொன்னபோது, இருந்தாலும் சொன்னார்கள், நான் மௌத்தாக போனால் எனது ஜனாசாவை கொண்டு போங்கள் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு, வெளியில வைத்து இன்னொரு தடவை அனுமதி கேளுங்க. நான் உயிரோடு இருக்கும் போது வெட்டத்தினால் ஒருவேளை அனுமதி தந்திருக்கலாம், இன்னொரு தடவை அனுமதி கேளுங்க. நேரத்திலும் நீங்க அடக்கலாமா உமர் அனுமதி கேட்கிறாரே கேளுங்க. அவங்க முடியாதது சொன்னா சரின்னு சொன்னா அடக்குங்க, இல்ல என்று சொன்னா முஸ்லீம்களுடைய பொது மக்பராவில் கொண்டு போய் அடக்குங்க. அதே மாதிரி அவர்களுடைய ஜனாசா செய்யப்பட்டது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்படுத்தினார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு பெரிய மனிதர், பல ஒலியும்கள் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று பெருமை கொண்ட ஒரு பெரிய மனிதர். இது அச்சனையும் அவர்கள் இவ்வளவு நிர்வாகம் செய்தது ஒரு சாட்டையை வைத்துத்தான். பிற்பட்ட காலங்களிலே செல்லப்படுவது உண்டு. உமர் அஹியதுமின் சைபிக்கும், உமரின் கையில் இருந்த சாட்டை உங்களுடைய கைகளிலே இருக்கிற வாளை விட பயங்கரமாக பயத்தை கொடுக்கக்கூடியது. வாள் வைத்தாண்டவர்கள் அல்ல, சாட்டை வைத்தாண்டார்கள். இதெல்லாம் பஞ்ச்லைன் என்ன தெரியுமா? அவர்கள் இஸ்லாத்துக்கு வரும் முன் முஸ்லிம்களில் சில பேருக்கு யார் இஸ்லாத்துக்கு வந்தாலும் உமர் இஸ்லாத்துக்கு வரமாட்டார் என்கிற எண்ணமே மிகைத்திருந்தது. ஒரு சஹாபிய பெண்மணி சொல்கிறார்கள், ஹத்தாபின் கழுதை இஸ்லாத்துக்கு வரும் வரை உமர் இஸ்லாத்துக்கு வரமாட்டார். ஹத்தாப் என்பது உமரின் வாப்பா. ஹத்தாபின் கழுதை இஸ்லாத்துக்கு வரும் வரை மிருகம், அவருக்கு இஸ்லாம் என்ன, வேறு மதம் என்ன, மதம் என்பது மிருகங்களுக்குரியதல்ல. அதிலும் கழுதை போயும் போயும் கழுதை கழுதை இஸ்லாத்துக்கு வரும் என்பது எங்கேயாவது நடக்கிற காரியமா? கழுதை எப்படி இஸ்லாத்துக்கு வராதோ உமரும் இஸ்லாத்துக்கு வரமாட்டார் என்று ஒரு சஹாபிய பெண்மணி வாய் திறந்து சொல்லுகிற அளவுக்கு தன்னுடைய கணவனிடத்திலே. அன்பு சகோதரர்களே, இந்த உமருக்குத்தான் அல்லாஹ்வுத்தால இஸ்லாத்தை எழுதினான். ஒரு சாதாரண முஸ்லிமாக அவர்கள் வாழ்ந்துவிட்டு போகவில்லை. சரித்திரம் இதுவரை காலம் பேசுகிற அளவுக்கு ஒரு பெரும் மனிதராக அவர்களுடைய இஸ்லாம் அமைந்திருந்தது. நபியர்களுடைய துவா அதற்கு பின்புலத்தில் இருந்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் ஏற்படுத்தி தந்த ஒரு பெரிய முறைதான் எங்களுக்கென தனித்துவமான இந்த கலண்டர் முறை, ஹிஜ்ரி கலண்டர் முறை. இன்றைக்கு 1429 ஆண்டுகள் ஏறத்தால அமலில் இருந்து வருகிறது. இன்னும் துன்யா முடியும் வரைக்கும் இது அமலில் இருக்கும். இதனுடைய முழு பெருமையும் சிறப்பும் நன்மையும் அந்த பெரும் மனிதருக்கு மட்டுமே போய் சேர்ந்து கொண்டிருக்கும், அதுக்கு ஆலோசனை சொன்னவர்களுக்கும் போய் சேர்ந்து கொண்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் நிகழ்வை மையமாகப்படுத்தி அவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த கருத்து ஆலோசனை. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமரை நினைப்போம், அவர்களுக்காக துவா செய்வோம், அவர்களுடைய வழியிலே நன்மை ஆக்கிக் கொள்வோம், அவர்களுடைய தைரியத்தை வரவழைத்துக் கொள்வோம், அவருடைய நீரத்தை வரவழைத்துக் கொள்வோம், அவருடைய பணிவை வரவழைத்துக் கொள்வோம். நமக்கெல்லாம் இன்று தேவைப்படுவது உமர் போன்ற ஆட்கள் தான். நமக்கெல்லாம் இன்று தேவைப்படுவது உமர் போன்ற ஆட்கள் தான். சத்தியத்தை நெஞ்சுரத்தோடு பேசுகிற, எவருக்கு முன்னிலையிலும் தலை சொறியாத, எவருக்கும் போய் முதுகு சொறியாத, அதே சமயத்திலே அல்லாஹுவை மட்டும் பயப்படுகிற, அவனுக்கு மட்டும் வழிபடுகிற இப்படியான பெரிய மனிதர்கள் தான் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அவர்கள் போன்றவர்களுக்கு உதாரணமாக நாம் இவர்களை காட்டிக் கொண்டிருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் இப்பொழுது நாம் தலித்த தொழில்களிலே சிந்தனைக்கு எடுத்துக் கொண்டவற்றை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்வதற்கு தௌஃபீக் தருவானாக. தியாகா கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் செய்த பெரும் சேவைகளை நினைவு கூறுகிறோம். அவர்களை உன்னுடைய உயர்ந்த அந்தஸ்திலே வைத்திருக்கிறாய். நம் எல்லோரும் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இறுதி வரைக்கும் வாழ்வோம் என்கிற உத்தரவாதத்தை தருகிறது யாவா. அந்த பெரிய நல்ல மனிதருடைய அந்தஸ்தை நாம் எதிர்பார்க்கிறோம் யாவா, நமக்கும் கிடைக்க வேண்டும் யாவா. அவர்களை போன்று நாம் இல்லாவிட்டாலும் அவருடைய அந்தஸ்துகளை நமக்கும் கொடுத்து இந்த பாவிகளை, இந்த மிஸ்கீன்களை நீ உயர்த்தி வைத்தாயாக. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்தை இன்னும் இன்னும் உயர்த்தி வைப்பாயாக. அவர்களோடு அவர்களுடைய சுவனத்திலே நாம் சந்தித்து அவர்களோடு இரண்டர கலந்து வாழ்கிற பாக்கியத்தை தருவாயாக. அவர்களுடைய நீதி முறையான நியாயம் நிறைந்த ஆட்சி முறையை உலகத்தில் எல்லா பாகங்களுக்கும் நீ மீண்டும் ஒழிக்க செய்வாயாக, எழச் செய்வாயாக. அந்த ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களோடு இருந்த, அவர்களுக்கு முன் இருந்த பின் இருந்த எல்லா முஸ்லிம்களையும் அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி வைப்பாயாக. அவர்களுடைய வாழ்க்கைகளை எல்லோருக்கும் வாழ்க்கை முறைமைகளை முன்மாதிரியாக ஆக்கி வைப்பாயாக. இவர்களை எல்லாம் நமக்கு உருவாக்கி தந்த நம் உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை நமக்கும் கிடைக்க செய்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.